உங்களுடைய வேத புத்தகத்துல முதலாவது பேதுரு ஐந்தாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது பேதுரு ஐந்தாவது அதிகாரம். இந்த பேதுருக்குள்ளே இருந்தே சில செய்திகளை உங்களுக்கு இந்த COVID-19 காலத்துல நம்ம ஆன்லைன்ல நடக்கிற கூட்டங்களை நான் கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த செய்திகளை உண்மையிலேயே எங்களுடைய சபையில இந்த நிருபத்தை சில வருடங்களாகவே நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில இந்த ஐந்தாவது அதிகாரத்தின் கடைசி வசனத்துக்கு இப்ப வந்திருக்கிறோம். ஏன்னா இது கடைசி வசனமாகத்தானே இருக்கிறது. அதுவும் பேதுருவனுடைய போஸ்ட்ஸ்கிரிப்ட், நிருபத்தை எழுதி முக்கியமானதெல்லாம் எழுதி முடிந்த பிறகு கடைசியா அவர் சரி இதையும் எழுதலான்னு எழுதினது தானேன்னு சில நேரம் நினைக்க தோணலாம். ஆனா அப்படி நினைக்க கூடாது. வேதத்துல எல்லா வார்த்தைகளும் எல்லா வசனங்களும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தது. ஆகவே அது எதையுமே முக்கியம் இல்லாம நமக்கு கொடுக்க மாட்டார். அதனால நம்ம எதையும் உதாசீனப்படுத்தாம அந்த வசனங்களை வாசிக்கணும், சிந்தித்து வாசிக்கணும், காது கொடுத்து கேட்கணும். இந்த நிருபத்த செய்திகள் கொடுத்த பொழுது அது எனக்கே தனிப்பட்ட முறையில ரொம்பவும் ஆறுதலாகவும் உற்சாகம் அடிக்கக்கூடிய நிருபமாகவும் இருந்தது. நீங்க எல்லா செய்திகளையும் கேட்டிருக்காட்டியும் இதுல இருந்து சில செய்திகளை கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமா ஆண்டவருக்கும் உங்களுக்கு அந்த விதமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக செய்திருப்பார்னு நான் நம்புகிறேன். இந்த நிருபத்துல பேதுரு எழுதியிருப்பது எல்லாமே எல்லா காலத்திற்கும் நமக்கு தேவையானது, நமக்கு பயனளிக்கக்கூடியது. இன்னைக்கு முக்கியமா இந்த கடைசி வசனம் 14வது வசனத்தை பார்க்கிறோம். அந்த 14வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், இப்படித்தான் சொல்லி முடிக்கிறார், ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக, ஆமேன் என்று எழுதியிருக்கிறார். இதான் அவர் கடைசியாக இந்த நிருபத்தை முடிக்கிற பொழுது எழுதிய வார்த்தைகள். முக்கியமாக அதுல அவர் சொல்லி இருக்கிற காரியம் ஒருவரை ஒருவர், நீங்க சபையில இருக்கிற நீங்க ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கோ. அது கடைசியா அதை சொல்லி முடித்து விட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக, ஆமேன் என்று முடித்திருக்கிறார். இப்ப பேதுரு அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்லி இருக்கின்ற ஒருவருக்கொருவர் நாம கொடுக்க வேண்டிய வாழ்த்துதல்களை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். ஆனா அத சொல்லி இருக்கிற விதத்தை கவனியுங்க. ஒருவருக்கொருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்க என்று இருக்கிறது. ஆங்கில வேதத்துல பார்க்கிற பொழுது இத greet one another with a kiss of love அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கிறது. அப்ப அது என்னது, அதான் இன்னைக்கு பார்க்க போகணும். இது என்ன வகையான வாழ்த்துதல், வாசிக்கிற பொழுதே கொஞ்சம் வித்தியாசமானதாக தெரிகிறது. இதுல இதன் மூலமாக பேதுரு அப்போஸ்தலர் நமக்கு சொல்லுவது என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது முதல் முதலாக நம்ம இதுல கவனிப்பது, அவர் பேதுரு ஒருவருக்கொருவர், நம்ம எல்லோருமே ஒருவருக்கொருவர் நிச்சயமாக வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்கிறார் என்பதை முதல்ல நம்ம கவனிப்போம். அந்த பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை பாருங்க. இந்த வசனத்துல முதலாவதாக அவர் சொல்லுகிறார் வாழ்த்துங்கள், வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையை அங்க நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்துல கிரீட் அல்லது கிரீட்டிங்ஸ் சொல்லுவோம். ஒரு கிரீட் வாழ்த்துன்னு சொன்னா இன்னொருத்தரை வாழ்த்துறது, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறது வாழ்த்துக்கள். இது முக்கியமாகவே கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பிரயோகம். இது 24 தடவைகள் சுவிசேஷ நூல்களிலும் புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலும் வந்திருக்கிறது. ஆகவே இது அடிக்கடி நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிற ஒரு கவனிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை இத்தனை தடவையாக தொடர்ந்து புதிய ஏற்பாட்டுல வருகிறதுனால அதுல இருந்தே நமக்கு புரியுது இது கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கை காலத்து திருச்சபையில முதலாவது நூற்றாண்டுல இந்த மாதிரியாக ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுவது கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு இத்தனை வார்த்தைகளை இதுல பயன்படுத்தி இருக்காது புதிய ஏற்பாடு. அதே நேரம் பேதுரு மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலனும் யோவானும் கூட இத பத்தி எழுதி இருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை நாம உணரணும். இப்ப பேதுரு வந்து இந்த 13-14 வசனம், இந்த 5வது அதிகாரத்துல இது சொல்லுவதை கவனியுங்கள். 13வது வசனத்துல சொல்லுகிறார், உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மாட்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவருக்கொருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள் என்று பேதுரு சொல்லி இருக்கிறார். அப்ப பேதுரு இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து, 1வது நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்குள்ளே வாழ்த்துதல்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம ரோம்ல இருக்கின்ற, ரோமாபுரியில் இருக்கின்ற சபை உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறது. அந்த சபையின் சார்பாக நான் எழுதுகிறேன். இந்த நேரத்துல பேதுரு ரோம்ல சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த சபையார் நிச்சயமாக அவரை போய் பார்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கூட அவர்களோட ஈடுபாடு பேதுருவுக்கு இருந்திருக்கிறது. அந்த அவன் அப்போஸ்தலனாக இருந்ததுனாலே, ஏன்னா அப்போஸ்தலர்கள் எல்லா சபையிலும் ஒரு முக்கியமான ஒரு பதவி, அப்போஸ்தலனுக்கு இருக்கிற அதிகாரம் அன்னைக்கு போதகனுக்கு இருக்கல. ஏன்னா அப்போஸ்தலர்களுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தையெல்லாம் கொடுத்ததுனால ஒரு ரோம்ல இருக்கிற சபையின் சார்பாக மற்றவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகின்ற ஒரு அதிகாரம் அப்போஸ்தலனான பேதுருவுக்கு இருந்திருக்கிறது. ஆகவே அந்த சபையின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதல்களை அனுப்புகிறேன். அது மட்டுமல்ல என் குமாரனாகிய மாற்கு, யோவான் மாற்குன்னு பார்த்தோம் அல்லவா, அந்த மாற்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் அப்படின்னு பேதுரு இங்க சொல்லுவத பார்க்கிறோம். ஆகவே அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில இது பொதுவாகவே நிகழ்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது ஒருவருக்கொருவர் வாழ்த்துதல்கள் சொன்னது மட்டுமல்ல, சபையும் இன்னொரு சபைக்கும் இந்த விதமாக வாழ்த்துதல்கள் சொல்லிக் கொண்டது அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. நம்ம இதை வாசிக்கிற பொழுது நம்ம சாதாரணமா நாம சமுதாயத்துல வாழ்த்துதல்கள் தெரிவிக்கிறோம். யாரையும் இப்படி ஆன்லைன்ல பார்த்தா உடனே உங்களுக்கு வாழ்த்துதல்கள் தெரிவிக்கிறோம் சொல்லுகிறோம். நேர்ல பாக்குற நேரமும் அதே விதமாக சொல்லுவது வழக்கம். இல்லாட்டி கையெடுத்து கும்பிடுறது, கை குலுக்கிறது, இதெல்லாம் சமுதாயத்துல இருக்கிறது. ஆனா நீங்க நினைச்சிடக்கூடாது, ஓஹோ பேதுரு இதைத்தான் சொல்லுகிறாரோ அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இது அதையெல்லாம் விட மிகவும் முக்கியமானது, மேலானது பேதுரு நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பது. இது வந்து நாம நம்ம வழக்கமா அப்படி பார்த்துடுறது உண்டு. ஏன்னா சமுதாயத்துல ஓஹோ இதுதான் தெரியுது, இதைத்தான் சொல்றாருன்னு எதையும் புரிந்து கொள்வது நம்ம சகஜம். ஆனா அப்படி பார்க்க கூடாது. இது ஒரு சாதாரணமாக சமுதாயத்துல நாம ஒருவருக்கொருவர் சொல்லிக்கின்ற வாழ்த்துதலாம் இருந்திருந்தா இந்த அளவுக்கு வேத முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி எழுதி இருக்காது. இப்ப நாம வாழ்த்துதல் தெரிவிக்கிற பொழுது அந்த வாழ்த்துதல் முடிஞ்ச அடுத்த கணமே அதை மறந்துடுவோம், அதை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஏன், அது சமுதாயத்துல பழகி போன ஒண்ணா இருக்கிறது. சின்ன வயசுல இருந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம அப்படி பழகி இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்கணும், வாழ்த்து சொல்லுதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அப்படி சொல்லாம இருந்தா அது அவங்கள இக்னோர் பண்றது, ஒரு இன்ஸ்டால் பண்றது, ஒரு ரூடான காரியம்னு நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்திருப்பதுனால. ஆகவே நம்ம இப்படி ஒரு ஹேபிச்சுவலா, ஒரு வளமையா இந்த வாழ்த்துதல்கள் சொல்லி இருக்கிறத பழகி இருக்கிறோம். கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்துதல்கள் சொல்லுகிறது நம்ம உண்மையிலேயே நினைச்சு பார்க்காம ஒரு செய்கிற ஒரு காரியம். ஆனா அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஏன், இது சகஜமாக செய்கிற காரியமா இருப்பதனால. அதை போல இப்ப பேதுரு சொல்லுவத நீங்க நினைக்க கூடாது. இது அதையெல்லாம் விட மேலானது. எப்படி மேலானதுங்கிறத நம்ம இனி பார்க்க போகிறோம். இப்ப சில வசனங்களை நம்ம காட்டுகிறேன் வேதத்திலிருந்து, இப்படியாக ஒருவருக்கொருவர் வாழ்த்துதல்கள் அந்த காலத்துல செய்திருக்கிறார்கள். 1வது நூற்றாண்டுல சபையும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துதல்களை அனுப்பி இருக்கிறது. ரோமர் 16:16 வசனத்துல நம்ம பார்ப்போம். இங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இருந்த பொழுதும் இது பேதுருவின் வாழ்த்துதல்களை விட வித்தியாசமானது அல்ல. பவுல் சொல்லுகிறார் இங்க. அப்ப பேதுரு, இப்ப பவுல், சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இங்க வந்து பேதுருவனுடைய வார்த்தை பிரயோகம் அன்பின் முத்தம்னு இருக்குது, சரிங்களா? த கிஸ் ஆஃப் லவ். ஆனா இங்க பார்க்கிறோம் பவுல் அத பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள்னு சொல்லி இருக்கிறார். அதாவது ஹோலி கிஸ். இது ரெண்டையுமே வித்தியாசமானதாக பார்த்திருக்க கூடாது, பார்க்க கூடாது. ஒரே விதமான வாழ்த்துதல்கள் தான். ஆனா அந்த வார்த்தை பிரயோகம் பேதுருவனுடைய வித்தியாசமாக இருக்கிறது, பவுலுடைய வித்தியாசமானதாக இருக்கிறது. இருந்த பொழுதும் தன்மையில ஒன்றத்தான் ரெண்டு பேரும் பேசுறாங்க. இனி 1 Corinthians 16:20 பார்த்தால், சகோதரர் எல்லாம் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இப்ப ரோமர் 16 சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று பவுல் சொன்னார். இங்க 1 Corinthians 16 சகோதரர் எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். உண்மையிலேயே அந்த சபையாருங்கிறது சகோதரர்னு இங்க சொல்லுகிறார். அப்படி அந்த வார்த்தை பிரயோகம் சபையை குறித்து பயன்படுத்தப்படுவது புதிய ஏற்பாட்டுல ரொம்ப வழக்கமானதா நம்ம கவனிக்கிறோம். நீ 2 Corinthians 13:12 பார்க்கிற பொழுது மறுபடியும் இதே காரியத்தை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். 1 Thessalonians 5:26 பார்த்தா அங்க பவுல் மறுபடியும் சொல்லுகிறார், சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். அப்ப இங்க பார்க்கிற பொழுது இப்படியாக பல தடவைகள் இந்த வார்த்தை பிரயோகங்கள் நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து போயிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இது அந்த நடைமுறையில இருந்த ஒரு காரியம். கிறிஸ்தவ சமுதாயத்தின் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவராக வாழ்த்துதல்கள் சொன்னது மட்டுமல்ல, சபைகள் இன்னொரு சபைக்கு இப்படி வாழ்த்து தெரிவித்தது ஒரு முக்கியமான காரியமாக புதிய உடன்படிக்கை காலத்திலே முதல் நூற்றாண்டிலே சபையார் மத்தியிலே இருந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதே விதமாக இந்த வாழ்த்துதல்கள் அந்த அன்பின் முத்தம் அல்லது பரிசுத்த முத்தம் என்ற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தாமலும் பல இடங்களில் வருவதை பார்க்கிறோம். அப்படி வந்த பொழுதும் இதெல்லாம் ஒண்ணுதான் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியான சில வசனங்களையும் உதாரணம் காட்டுகிறேன். தீத்து 3:15 பவுல் சொல்லுகிறார், என்னோடு இருக்கிற எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள், சுவாசத்தில் எங்களை நேசிக்கிற எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். தீத்து 3:15 இருக்கு. இப்ப அங்க வந்து அந்த பரிசுத்த முத்தம் அல்லது அன்பின் முத்தம் என்ற வார்த்தை பிரயோகம் வரல, ஆனா அங்க வாழ்த்தும்படியாக அங்க சொல்லி இருக்கிறார். எபிரேயர் 13:24 பார்க்கிற பொழுது எபிரேயருக்கு எழுதியவர் சொல்லுகிறார், உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தாங்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலிய தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த இடத்துல இத்தாலிய தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள்ங்கிறது சரியா எனக்கு படல. ஏன்னா இத்தாலி தேசம் முழுசும் கிறிஸ்தவர்களா இருக்கல. கிறிஸ்தவர்களா இல்லாம இருந்திருந்தாலும் முழு இத்தாலி தேசமும் ஒரு சபைக்கு ஒரு நாள் வாழ்த்துதல் தெரிவிக்காது. ஆனா இங்க எப்படி இருக்கு, ஆங்கிலத்துல தோஸ் ஃப்ரம் இட்டலி கிரீட் யூ அப்படின்னு சொல்லுறாரு. அப்படின்னா இத்தாலியில் இருக்கின்ற சகோதரர்கள், இத்தாலியில் இருக்கின்ற சகோதரர்கள், அத்தனை இத்தாலியில் இருக்கின்ற சபையார் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று நம்ம உணரணும். இப்ப இதே விதமான இந்த சபையார் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துதல்கள் சொல்லுவது, தனிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்னொரு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவது, வேறு விதமான வார்த்தை பிரயோகத்திலையும் வேதத்துல கவனிக்கிறோம். கலாத்தேயர் 2:9 இங்க பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபுவும் கேபாவும், கேபாம்பு என்பது பீட்டர் பேதுரு, உம் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து. இப்ப அந்த அந்யோன்ய ஐக்கியத்திற்கு என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை இங்க பார்க்கிறோம். அந்த அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து, அப்ப அப்படியாக அவர்கள் வாழ்த்துதல்கள் தெரிவித்தார்கள் என்பதை இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இங்க பவுல் எழுதுகிறார். ஆகவே வேதம் புதிய ஏற்பாடு முழுதுமே இப்படி அநேகமான ஒரு குறிப்புகளை இந்த மாதிரியாக வாழ்த்துதல்கள் தெரிவிக்கிறத பத்தி நம்ம வாசிக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இது சாதாரணமா ஒரு ஹலோ சொல்ற மாதிரி ஒரு வாழ்த்துதலா இருந்தா இதுக்கு போய் வேதம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு ஒரு கேள்வி எழும். ஆகவே இது சாதாரணமான ஒரு கிரீட்டிங்ஸ் இல்ல, அதை விட மேலானது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அப்படி சிந்திக்கிற பொழுது இப்ப நமக்கு வரப்போகிற கேள்வி முக்கியமானது. அப்படிப்பட்ட இந்த வாழ்த்துதல்கள் அதனுடைய தன்மை என்ன? எப்படிப்பட்ட வாழ்த்துதல் இது? இது சாதாரணமா நம்ம சகஜமா சமுதாயத்துல இன்னைக்கு பார்க்கிற விதமான ஒரு வாழ்த்துதலா இல்லாம இருந்தா அந்த கிறிஸ்தவ சபைகள் மத்தியில புதிய உடன்பாட்டு காலத்துல எப்படி வாழ்த்தி இருக்கிறார்களே, இது எப்படிப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழும். அதற்கு பதிலையும் கூட இதே வசனத்துல 1 பேதுரு 5:14 பார்க்கிறோம். அந்த முதலாவதாக கவனிக்க வேண்டியது, அதாவது இந்த வாழ்த்துதல்களை பற்றி முதலாவதாக கவனிக்க வேண்டியது, இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இங்க பாக்குற பொழுது ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது பாக்குற பொழுது எனக்கு கட்டளையா தெரியலீங்களேன்னு நீங்க கூட கேட்கலாம். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுதுதான் புரிந்து கொள்வோம். ஏன்னா அந்த வாழ்த்துங்கள், வாழ்த்துக்கள் செய்யுங்கள், கிரீக் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில அதனுடைய மூல பாசையான கிரேக்கத்துல பார்க்கிற பொழுது அது கட்டளை தொனியில் கொடுக்கப்பட்டிருக்கிறத இலக்கணத்தின்படி பார்க்கிறோம். ஆங்கிலத்துல இம்பரேட்டிவ் என்று சொல்லுவார்கள். இம்பரேட்டிவ்னு சொன்னா கட்டளை. இப்ப 10 கட்டளைகள் மாதிரி, 10 கட்டளைகள் என்பது ஒரு ஆலோசனை இல்ல. சில விஷயங்களை பவுல் கூட சொல்றாரு, இது எனக்கு இப்படித்தான் படுது, அது ஒரு ஆலோசனையா சொல்றேன். ஆலோசனையாக சொல்லுகிறத அத வந்து பவுல் சொல்லுவாரு, இது பயனுள்ளதா இருக்கலாம் பயனுள்ளாதா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி படுது, நீங்க யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு வேதத்துல சில பகுதிகள் இருக்கு. ஆனா 10 கட்டளைகள் அப்படிப்பட்டதல்ல, அது எங்க சொந்த விருப்பத்தை பொறுத்ததல்ல, அது நிச்சயமாக மாறாதவை அந்த கட்டளைகள். உண்மையிலேயே வேதத்துல அநேகமான போதனைகள் எக்காலத்துக்கும் உரியவை, மாறாதவை. அந்த விதமான ஒரு கட்டளையா இல்லையா என்பத அந்த இலக்கணம், அந்த வார்த்தை பிரயோகத்தின் இலக்கணம் நமக்கு தெளிவா காட்டிடும். ஆகவே இங்க இது நான் கட்டளைன்னு சொல்லுவதற்கு காரணம், அந்த வாழ்த்துங்கள் என்று சொன்ன வார்த்தை ஒரு கட்டளை தோணியிலே ஒரு கமாண்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒரு கடமைப்பாடாக நம்ம பார்த்து செய்ய வேண்டிய ஒன்று. ஒரு கட்டளைய கொடுத்திருக்கு ஒரு காரியம் பார்த்தாலே அதை பத்தி நம்ம அதிகமா சிந்திக்கணும். அதுல என்னென்னலாம் அடங்கி இருக்குங்கறத நம்ம சிந்திக்கணும். அது மட்டும் இல்லாம அது கர்த்தருடைய கட்டளை நமக்கு வந்திருக்கிறது, இந்த கட்டளையாக கொடுக்கப்பட்டது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான ஒரு அம்சம். அது சரியாக புரிந்து கொண்டு அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து ரொம்ப விருப்பத்தோடும் ரொம்ப நிதானத்தோடும் ரொம்ப அக்கறையோடு அந்த கட்டளைய நிறைவேற்ற வேண்டியது கிறிஸ்தவனுடைய கடமை. அதுதான் ஒரு எந்த கட்டளையை பொறுத்தோ அந்த விதமா நம்ம சிந்திக்க பழகிக்கணும். ஏன்னு சொன்னா இது சாதாரண மனுஷனிடத்துல இருந்து வர்ற கட்டளை அல்ல, நம்முடைய அரசாங்கத்திலிருந்து வருகிற கட்டளை அல்ல, ஒரு வேதம் நமக்கு தெரிந்த நபரிடத்தில் இருந்து வருகிறது அல்ல, இது கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆகவே இத வந்து செஞ்சா செய்யலாம் செய்யாமல் போகலாம் நம்ம நினைக்க கூடாது. கட்டளையாக கொடுக்கப்படுவது நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டியது, அது மட்டுமில்லாம ரொம்ப கவனத்தோடு செய்ய வேண்டியது. அந்த கட்டளையில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் ரொம்ப கவனமா ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதை விருப்பத்தோடு நிறைவேற்றுகின்ற இருதயத்தோட செய்ய வேண்டியது. இத முதல் நூற்றாண்டு புதிய உடன்படிக்கை சபைகள் நிச்சயமாக செய்திருக்கிறார்கள். அப்படி செய்திருப்பதனால, அது கட்டளையாக இருப்பதனால, அவர்கள் எல்லோரும் பின்பற்றிய ஒரு காரியமாக இருப்பதனால, அதன் மூலமாக ஆவிக்குரிய நன்மைகள் சபைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கிடைப்பதனாலதான் இந்த அளவுக்கு புதிய ஏற்பாடு அதை பற்றி நமக்கு எழுதி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது எழுதி இருப்பது மட்டுமல்ல, அன்னைக்கு இது கட்டளையாக கொடுக்கப்பட்டது, இன்றைக்கும் கட்டளையாக தொடர்கிற ஒரு காரியம். சமுதாயத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் என்னதான் நடந்து கொண்டாலும் ஒரு கட்டளையாக தேவனுடைய வார்த்தையில கொடுக்கப்படுகிறது. யாருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அது நம்ம கவனத்தோட நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம். அதுலருந்தே உங்களுக்கு தெரியும், அடடா இதுவரை இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்காம இருந்திருக்கிறோமே, அப்ப இத்தனைக்கும் இதுக்கு மேல இந்த மாதிரி என்னென்ன கட்டளைகள்லாம் வேதத்துல இருக்கிறது, நம்ம எவ்வளவு கட்டளையை தான் எங்க வாழ்க்கையில தவற விட்டு இருக்கிறோம். அப்படி தவற விட்டு இருக்கிறது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுவதனால வருகின்ற எவ்வளவு ஆசீர்வாதங்களை இவ்வளவு காலமாய் இழந்து போய் நிக்கிறோங்கிறத நம்ம சிந்திக்கணும். அது நிச்சயமா நமக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தணும். இது ஒரு கட்டளை, அந்த கிறிஸ்தவர்கள் எல்லோருமே கவனத்தோடும் அக்கறையோடும் நிறைவேற்றிய கட்டளை. அதனால் அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆகவே இங்க பேதர் வந்து சாதாரணமா நம்ம எல்லோருக்கும் வாங்கயா அப்படி இல்லாடி வாங்கம்மான்னு சொல்லுகிற ஒரு சாதாரண ஒரு வாழ்த்துதல், அதை சொல்லி முடிச்ச பிறகு நம்ம மறந்து போகிற ஒரு வாழ்த்துதல் இல்ல. அதையெல்லாம் விட முக்கியமான உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். இது ஒரு ஆவிக்குரிய நடைமுறை, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். அது இங்க பேதுரு அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நிகழ்ந்த ஒன்று. ஆகவே முதலாவது இது ஒரு கட்டளை, ரெண்டாவது இது மெய்யான ஒரு அந்நியோன்ய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற சரீரபூர்வமான அன்பின் வெளிப்பாடு. அது கொஞ்சம் பெருசா இருக்கு, நீளமா அதை சொல்லி இருக்கிறேன். ஆகவே அதை மறுபடியும் சொல்லுகிறேன், இது மெய்யான அந்நியோன்ய ஐக்கியத்தை. அந்நியோன்யம்னு சொன்னா ரொம்ப இன்டென்ஸா இருக்கின்ற ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப், சரிங்களா? ஒரு அந்நியோன்யமான உண்மையான ஒற்றுமையுள்ள ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்ற, அப்படின் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கின்ற அத்தகைய ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்ற சரீரபூர்வமான அன்பின் வெளிப்பாடு. இப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். முக்கியமா இது ஒரு நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. நமக்கு இடையில இருக்கின்ற ஒரு அந்யோன்யமான ஒரு ஐக்கியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வெளிப்பாடும் கூட, வெளிப்படுத்தலும் கூட, அந்த வார்த்தும் கூட வெறும் வார்த்தையாக இருந்து விடாமல் அது சரீரபூர்வமான செயலும் அந்த வார்த்துதலில் அடங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பத்தி நான் சொல்லுகிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த முதலாவது பேதுருவில் ஏற்கனவே அன்பின் அவசியத்தை பற்றி பேதுரு பல தடவை சொல்லி இருக்கிறார். அன்பு காட்டம், ஒருவருக்கொருவர் அன்பு காட்டம், அது வந்து நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்க வேண்டியது. ஏன் அன்பு காட்டணும்? அன்பே இல்லாம ஒரு கடினமான இருதயத்தோட பாவத்துல பிறந்திருக்கிற நமக்கு, உலகத்து அன்பை மட்டுமே காட்ட தெரிந்திருக்கிற நமக்கு, ஏன் உலகத்து அன்புன்னு சொல்றேன், நம்ம ஆண்டவர் இருதயத்துல இல்லாத பொழுது நம்ம காட்டுகிற எந்த அன்பு, அது யாருக்கு காட்டினாலும் சரி, அப்பா அம்மா கிட்ட காட்டுறதும் கூட சுயநலம் நிறைந்தது. சுயநலத்தால நம்ம செய்கின்ற அத்தனை காரியங்களும், ஆண்டவர் இல்லாதவன் செய்கிற அத்தனையும் சுயநலம் கலந்திருக்கும். பாவம் கலந்திருக்காத எதையுமே ஒரு பாவியான மனுஷனால செய்யாம இருக்க முடியாது. ஆனா உலகத்தை அன்பு சுயநலம் உள்ளது. அந்த மாதிரியான ஒரு சுயநல இருதயத்தை அடியோடு மாற்றி பரிசுத்த ஆவியின் மூலமாக மறுபிறப்பை கொடுத்து ஆவிக்குரிய மனிதனாக ஆண்டவர் மாற்றுகிற பொழுது முதல் முதலா நம்முடைய வாழ்க்கையில உண்மையான கர்த்தருடைய அன்பு அவர் ருசி பார்க்கும்படியாக செய்கிறார். இந்த கேவலமான அந்த இருதயம், சுயநலமான அந்த இருதயம் ஆண்டவருடைய ஆவியானால் மாற்றப்பட்டு அந்த கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கிறது. எந்தவித சுயநலமும் இல்லாமல் அவர் ஆண்டவர் என்று அவரை நேசிக்க வைக்கிறது. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படியாக ஆண்டவரை இருதயத்தில் நம்ம அறிந்து கொண்ட நாம், அவருடைய அன்பை ருசி பார்க்கிற நாம், அந்த மேலான அந்த கிருபையின் அன்பை ருசி பார்க்கிற நாம், அதை ஒருவருக்கொருவராக காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் சகோதர அன்புங்கிறது மற்ற எல்லா அன்பையும் விட மேலானது. இப்ப 1 பேதுரு 3:8 பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. மேலும் நீங்கள் எல்லோரும், கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது, ஒருமனப்பட்டவர்களும், அவங்களுக்கு ரெண்டு மனசு இருக்குல்ல, எல்லார் மனசும் ஒரே மாதிரி சிந்திச்சது, நீங்களாம் அப்படி சிந்திக்கிறீங்களா? ஒருமனப்பட்டவர்கள், என்ன வேதம் பொய் சொல்லாது, இங்க எழுதுறதுலயும் எந்த பொய்யும் இல்லை. அவர்களுக்கு ஒரு மனசு இருந்துச்சு எல்லா காரியத்திலும். இன்னைக்கு சபை சபையா பார்த்தா எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வெளியில இருந்து வந்து ஆண்டவர் மாத்தி இருக்கிற உலகம் பூரத்தான் சண்டைன்னு பார்த்தா நாம சண்டை போட்டுக்கலாமா? இங்க பாருங்க, ஒரு போலீஸ்காரன் வந்து அவன் இந்தியன் சரியில்லை, ஒரு கருப்பு மனுஷனை கழுத்துல கைய காலை வச்சு நசுக்கி அவன் இருதயத்துல இருந்த கோபம் அப்படிப்பட்டது, ஆனா அவன் இறந்து போயிட்டான். அப்ப அமெரிக்காவில எல்லா நகரங்கள்லயும் ஒரே குழப்பமா இருக்குது. இந்த கோவிட் காலத்துல இதுவும் தேவையான்னு கேட்கிற அளவுக்கு ஏன் மனுஷன் மோசமானது, இயல்புலயே அவன் மோசமானது, அவனுக்கு அன்பு காட்ட தெரியாது. ஒரு மனசு இல்ல, ஆனா கிறிஸ்தவர்கிட்ட அப்படி இருக்க கூடாது, ஒரு மனசு இருக்கணும். ஆண்டவருடைய விஷயங்கள்ல ஒரு மனசு இருக்கணும். அப்ப ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும், அவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்கள். இதை பத்தி முந்தி சொல்லி இருக்கேன், சகோதர சிநேகம் உள்ளவர்கள். ஸ்னேகம்னா என்னது? அது வடமொழி வார்த்தை. ஸ்னேகம்னா ஃப்ரெண்ட்ஷிப், சரிங்களா? ஆனா இங்க சகோதர ஸ்னேகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இது வித்தியாசமான ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் லவ் ஆஸ் பிரதர்ஸ் இருக்குது, லவ் ஆஸ் பிரதர்ஸ். இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பிலடெல்பியா. பிலடெல்பியான உடனே அமெரிக்காவை தெரிஞ்சவங்களுக்கு அந்த பிலடெல்பியா நகரம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப அந்த கிரேக்க வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டு வார்த்தைகளை ஜாயின் பண்ணி இந்த பிலடெல்பியான வார்த்தை பரிசுத்தாவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த முதலாவது வார்த்தை பிலையோங்கிறது சாதாரண அன்பு, அந்த ரெண்டாவது வார்த்தை டால்ஃபஸ்ங்கிறது சகோதரர்களை குறித்திருக்கிறது. ஆகவே இது சகோதர அன்பு. பரிசுத்தாவியானவர் உலகத்து மொழியை எடுத்து, வார்த்தையை எடுத்து, ஒரு புது வார்த்தையை புது அர்த்தத்தோட கொடுத்திருக்கிறார். உலகத்துல நமக்கு கூட பிறந்த சகோதரர்களை காட்டுகிற அன்பு இங்க பேசல. இது கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அன்பு. உலகத்தானுக்கு இந்த அன்பை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ரெண்டு பேருக்குள்ள வந்திருக்கிற பொழுதுதான் இந்த அன்பின் மகத்துவத்தை அவர் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் நிச்சயமா இருப்பாங்க நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், இருப்பாங்களா இல்லையா? உலகத்துல இருந்தா இருப்பாங்க, அவங்களோட நமக்கு பழக்கம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு அளவு தான் இருக்கும் இல்லையா? ஏன், அவங்க இருதயம் வேறானது, நம்ம இருதயம் வேறானது, நம்முடைய நோக்கங்கள் கொள்கைகள் வேறானது, அவர்களுடைய வேறானது. ஆகவே அவங்களோட கூட ஒரு அளவுக்கு தான் நம்மளால ஒத்து போக முடியும், அதுக்கு மேல நம்மளால முடியாது. ஆனா கிறிஸ்தவர்கள் இருக்கிற வந்து அப்படி இல்லை. கிறிஸ்தவர்களோடு இருக்கின்ற உறவு ரொம்ப வித்தியாசமானது. நம்ம எந்த ஊரு எங்க இருந்து வந்தாலும், என்ன ஜாதி என்னவாக இருந்தாலும், இதையெல்லாம் மறந்துட்டு, என்ன மொழி பேசினா கூட, இதையெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம, இயேசு நம்ம இருதயங்களை இணைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு அன்பு காட்டக்கூடியதாக இருக்கிறது. எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாம அந்த அன்பை பத்தி தான் இங்க பேதுரு பேசிட்டு இருக்கிறார். இப்ப ஒன்னு பேதுரு இரண்டாவது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க, இப்ப இங்கேயும் அந்த அன்பை பத்தி பேதுரு பேசுறாரு. எல்லோரையும் கனம் பண்ணுங்க, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயந்திருங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க. நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்க. ஆங்கிலத்தில் லவ் த பிரதர்ஹுட். இப்ப இங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை, அந்த வார்த்தை இங்க மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஃபிலடெல்பியாங்கிற வார்த்தையில இருந்த அடால்ஃபஸ் என்ற வார்த்தையை எடுத்து அதன் இருந்து பிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இங்க மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இதுக்கு இன்னொரு தரம் சொன்ன, இந்த இன்னொரு விதத்துல சொன்ன, சகோதரரிடத்தில் அன்பு காட்டுதல்னா கிறிஸ்தவ சகோதரரிடத்தில், நம்ம சபைகளில் இருக்கின்ற தேவனால மறுபிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்பதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆகவே நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த முதலாவது பேதுரு அநேக தடைகள் பேதுரு நம்ம நடைமுறையில ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்ட வேண்டியதை பத்தி எழுதி இருக்கிறார். அதிகமாகவே நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு எண்ணத்தோடு நம்ம ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இருந்து அன்பு காட்டணும். அந்த அன்பை இப்ப ஒன்று பேதுரு 5வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வருகிற பொழுது அதே அன்பை நம்ம வாசுதல்ல காட்டணுங்கிறார். அப்ப அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நம்முடைய அந்த வாழ்த்துக்கும். சும்மா வெறும் ஒரு சமுதாயத்துல எல்லோரும் செய்கின்ற ஒரு காரியம் அல்ல, அதை விடையெல்லாம் மேலானது. இதுல நம்முடைய ஃபெலோஷிப் அடங்கி இருக்கிறது, நம்முடைய ஐக்கியம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய நிலை அதுல காணப்படுகிறது, ஆண்டவருடைய அன்பு இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அப்ப இந்த வாழ்த்துதல்கள்ல அத்தனையும் அடங்கி இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது ஒரு சாதாரணமானது இல்ல, வெறும் வாய் சொல்லல நின்று போகின்ற ஒரு காரியம் அல்ல. அதையெல்லாம் விட மேல இருதயத்திலிருந்து புறப்படுவது, அக்கறையோடு வருவது, மற்றவர்கள் மேல் நம்ம இருதயத்தில் இருக்கிற அன்பின் வெளிப்பாடாக, அவளோடு நமக்கு இருக்கின்ற மெய்யான ஒரு உறவின் ஐக்கியத்தின் வெளிப்பாடாக வருகின்ற ஒரு வாக்குதலை பற்றித்தான் இங்க பேதுரு நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப இதனுடைய தன்மையை பற்றி பார்க்கிற பொழுது வேதத்தின் வேறு சில இடங்கள்ல இந்த மாதிரியான அன்பை சில பேருக்கு காட்டக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறத பார்க்கலாம். ஏன் காட்டக்கூடாது? அவர்களுக்கு இது தேவையில்லாதது. அதுல இருந்து இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர முடிகிறது. இப்ப ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 10வது அதிகாரம், நம்முடைய சீடர்களை எல்லாம் பிரசங்கம் பண்ணுவதற்காக ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்பி வைத்த பொழுது என்ன சொல்லுகிறார். லூக்கா 10வது அதிகாரம் 3வது பாதியிலிருந்து பார்க்கிற பொழுது, இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியில் ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஏன்னா நீங்க ஒரு முக்கியமான காரியத்துக்கு உங்களை அனுப்புறேன், அந்த காரியம் அவ்வளவு முக்கியமானதாக இருப்பதனால நீங்க ரொம்ப அக்கறையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் அந்த காரியத்தை செய்ய போகணும். அந்த காரியத்தை செய்ய போகிற பொழுது நீங்க வந்து அந்த காரியத்தை செய்ய போகிற காரியத்துக்கு இடைஞ்சலா வருகிற காரியங்களை செய்யாம இருந்துருங்க. பணப்பை சாமான் பை பாதரட்சைகள்லாம் கொண்டு போக வேணாங்கிறது அதைத்தான் குறிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலா வந்துடக்கூடாது. ஏன்னா இப்ப யாராவது நான் வந்து ஓடுறது எனக்கு வழக்கம், அதுதான் நான் எக்ஸசைஸுக்காக செய்யறது சரிங்களா. அப்ப ஓடுற பொழுது அதை ஒண்ணு அதை என்ஜாய் பண்ணணும், இன்னொன்னு அதை ஓடி அதை முடிக்கணும். அந்த எக்ஸசைஸினுடைய குறிக்கோளை நான் கவனமா நிறைவேற்றணும். அப்ப ஓடுகிற பொழுது எவனாவது ஒரு மிலிட்ரியில இருந்தா தவிர முதுகுல ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு ஓட மாட்டான். மிலிட்ரி ட்ரைனிங்க அதை செய்வாங்க, ஏன்னா அவனுக்கு ரொம்ப உடம்பு சரீர பலம் இருக்கணுங்கிறதுக்காக அவனை செய்ய வைப்பாங்க. ஆனா சாதாரணமா ஓட்ட பந்தயத்துல ஓடுறவன் யாரா இருந்தாலும் அவனை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி அவங்க தங்களை தயாரித்துக் கொள்ளுகிற விதத்தை பார்க்கிற பொழுது தான் எந்த விதமான பாரமும் இல்லாம வேகமா ஓடுகிறதுக்கு எவ்வளவு வசதியா இருக்கும்னு தான் பார்ப்பான். அது இந்த மாடர்ன் டேஸ்ல வந்து அவங்க போடுற உடுப்புகளும் கூட அந்த அளவுக்கு பாரம் இல்லாததா இருக்கும். ஏன்னா அது இடைஞ்சலா இருக்கக்கூடாது. உடம்புல இருக்கிற எதுவும் நம்ம உடுத்தி இருக்கிறது கூட உடையும் கூட இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு ஓட்டத்துக்கு வசதியானவைகளாகத்தான் அது இருக்கும். யாருமே நம்ம ஓட்டத்துக்கு இடைஞ்சலான காரியங்களை ஓடுற பொழுது நம்ம செய்ய மாட்டோம். வைஃபுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க போனை கையில கொண்டு போகாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த போனு தான் ஒரு 6.5 கிலோ பாரமா இருக்கு, அதை எப்படி தூக்கிட்டு நான் ஓடுறது? அப்ப அது அங்க இருந்துட்டு எனக்கு தோல்வியை கொடுக்கும்னு நான் கொண்டு போறது இல்ல. இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க போன் பண்ணலாம் அப்படி, ஏன்னா என் வாட்ச்ல இருக்குது, அப்ப வாட்ச்ல அது அடிச்சு சொல்லும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கொண்டு போகாம காரணம் அந்த ஐபோன் ஒரு 1.5 கிலோ பாரம் இருக்குது, அது இருந்துகிட்டு எனக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆகவே நான் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி என் ஓட்டத்தை ஓடுறதுக்கு அது உதவாதுங்கிறதுக்காக. ஆகவே தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு. ஆனா அதே நேரத்துல அந்த வசனத்துல நம்ம பார்க்கணும், 4வது வசனத்துல இன்னொன்னு சொல்றாரு, ஒருவரையும் வினவவும் வேண்டாம். நிச்சயமா நீங்க இந்த வார்த்தைய சகஜமா ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தவே மாட்டீங்க அவங்க பேச்சுல. ஆகவே இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடணும். இந்த வார்த்தை வந்து வினவவும் என்று சொன்னா அது தமிழ்நாட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மொழியில வருது, எதையும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி. ஆனா உண்மையான கிரேக்க வார்த்தை இங்க வந்து அந்த 1 பேதுரு 5:14 பயன்படுத்தி இருக்கிற அதே வார்த்தை. என்ன வார்த்தை? கிரீக், அதாவது வாழ்த்துங்கள். அப்ப அந்த ஏன் இதை வினவவும் வேண்டாம்னு போட்டாங்களோ தெரியாது, பேசாம ஒருவரையும் வாழ்த்த வேண்டாம் என்ன போட்டிருக்கணும். ஏன்னா இது சேம் வேர்ட், அதை அதை இங்க மாத்தி இப்படி வினவவும்னு போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர், வழியில் எவரையும் வாழ்த்த வேண்டாம். இன்னதான் யோசிச்சு பாருங்க, இப்ப உங்களா கிறிஸ்தவர்கள் இப்ப வாழ்த்துறதுன்னா அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோமா இல்லையா? அது அந்யோன்யம் இருக்குது, ஐக்கியம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம சகோதரர்களை நேசிக்கிறோங்கிற ஒரு அக்கறை இருக்கிறது, அதையெல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக சரீரபூர்வமாக செய்ய வேண்டி இருக்கிறது. இப்ப இவ்வளவையும் வழியில போற ஒவ்வொருத்தனுக்கும் காட்டிக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி போய் எங்க ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யறது? முடியாது. ஆகவே அந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறார். இப்ப இது எதை காட்டுகிறது? அந்த வாழ்த்துதல்கள் நாம கட்டளையாக கடமையாக கவனத்தோடும் அக்கறையோடும் செய்ய வேண்டிய வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் அதுக்கு இது நேரம் இல்லை, இந்த இடத்துல செய்யக்கூடாதுங்கிறார் பாத்தீங்களா. ஆகவே இது சாதாரணமா ஹலோ சொல்றத விட ரொம்பவும் உயரமான ஒரு கிறிஸ்தவ ஒரு நடைமுறைங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நீ இதே நேரத்துல இது மேலும் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 25:13-14 பாக்குறோம். அங்க அக்ரிப்பாவை பத்தியும் பெஸ்டு ரெண்டு பேரையும் பாக்குறோம். 25:13-14 சொல்லுது, சில நாள் சென்ற பின் அக்ரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி சேசரியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து ஃபேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான் இருக்கிறது. இப்ப அக்ரிப்பா ராஜாவும் அவன் மனைவியும் பெஸ்துவை பார்க்கறதுக்கு வந்த பொழுது அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் பார்க்கிறோம். சரிங்களா? இங்க என்ன செய்கிறான் ஆரம்பத்தில் அக்ரிப்பா, தனக்கு தெரிந்த பெஸ்டஸை அந்த பெஸ்துவை பார்க்கிற பொழுது அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். சரிங்களா? அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு தான் அங்க வந்தான். ஆங்கில வேதத்துல போட்டிருக்கிறது, ஆப்டர் சம் டேஸ் அக்ரிப்பா கேம் டு சீசரியா டு கிரீட் பெஸ்டஸ். கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படின்னு நீங்க தமிழ்ல போட்டிருக்குது. பாத்தீங்களா, தமிழ் வேதம் அடிக்கடி பிரச்சனை கொடுத்துரும். கண்டு கொள்ளும்படி அவனை பாக்குறதுக்காக வரல, அவனை வாழ்த்துதலுக்காக வந்திருக்கான். அப்ப வாழ்த்துதலுக்கு என்ன வார்த்தை? அந்த 1 பேதுரு 5:14 இருக்கிற அதே வார்த்தை, லூக்கா 10:4 வந்திருக்க வேண்டிய வார்த்தை, ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை வாழ்த்தும்படி வந்தார்கள், அப்படி கிரீட் பண்ணும்படியாக வந்தார்கள். ஏன் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும், தன்னுடைய நட்பை வெளிப்படுத்தும்படியாக அவன் அங்க வந்திருக்கிறான். அப்படி வந்த பொழுது 14 வாசிக்கிறோம், அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கும் பொழுது. இப்ப நம்ம யாராவது வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹலோ சொல்லிட்டு அவங்க வீட்டுல 4 நாள் இருந்தா அடிதான் வாங்கிட்டு போகணும். அப்படி எங்க நடக்கும்? ரொம்ப தெரிந்தவர்கள் விட ரொம்ப நட்பு இருக்கிறவர்கள் வீட்டுலதான் அப்படி நாம போய் இந்த விதமான வாழ்த்தும் தெரிவிப்போம். அது வெறும் வாழ்த்து இல்லன்னு காட்டுறதுக்காகத்தான் அங்க அவன் அநேக நாள் தங்கி இருந்தார்கள் காட்டுகிறது. ஏன் அந்த உறவு அப்படி இருந்தது? ஆகவே அந்த வாழ்த்துதல் அவ்வளவு அடங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம இங்க பார்த்து கொள்ளணும். சரிங்களா, அப்ப இந்த வாழ்த்துதல்கள் இங்க 1 பேதுரு 5:14 பார்க்கின்ற வாழ்த்துதல்ல என்னென்ன அடங்கி இருக்குது? அந்நியோன்யம் இருக்கு, உறுதியான ஒரு ஐக்கியத்தை பார்க்கிறோம், அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த வாழ்த்துதல்ல அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கின்ற இன்னொன்று ஆங்கிலத்துல எம்ப்ரேஸ், அதாவது தமிழ்ல சொல்ல போன ஒரு மகிழ்ச்சியோடு அணைத்துக் கொள்ளுதல் என்ற ஒரு அர்த்தமும் அங்க காட்டுகிறது. அந்த வார்த்தை இப்ரேயர் 11:13 வருகிறது. இவர்கள் எல்லோரும் வாக்கு சத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல், அதாவது இப்ரேயர் 11:13 சொல்லப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தில் உயர்ந்தவர்கள் வாக்கு சத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, they embraced it. பாத்தீங்களா, அதுவும் அடங்கி இருக்கிறது. அப்ப ஐக்கியம் இருக்கு, அந்நியோன்யம் இருக்கு, அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அங்கு இருக்கின்ற கிறிஸ்துவின் அடிப்படையிலான பரிசுத்தாவியானவர் ஏற்படுத்திய ஒரு அருமையான உறவு இருக்கிறது. இதெல்லாம் வெளிப்பாடாக ஒரு சரீரபூர்வமான ஒரு அன்பின் அரவணைத்தலையும் அங்க பார்க்கிறோம். நீ மத்தேயு 10வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து 12வது வசனத்துல, ஆமா நீங்க இப்படி போன நேரம் சுவிசேஷம் சொல்றதுக்காக போற நேரம் ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கிற பொழுது என்ன செய்யுங்கன்னு சொல்றாரு, வாழ்த்துங்கள். அதே பாக்கிறோம், வாழ்த்துங்கள். அதே நேரத்தில் இந்த வாழ்த்துதல்களை தெரிவிக்க கூடாதவர்களும் இருக்கிறாங்க. முக்கியமாக 2 யோவான் 10வது வசனத்துல பார்க்கிறோம், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த இடத்துல சரி போலி உபதேசம் கொண்டு வர்ற பொய் போதகர்கள், போலி உபதேசிகளை பத்தி இங்க சொல்லுது. அவங்கள வீட்டுக்குள்ள அனுமதிக்காம இருக்கணும், ஏற்றுக்கொள்ளாம இருக்கணும் நமக்கு புரியும். வாழ்த்துதலும் தெரிவிக்காமனு ஏன் சொல்றாருங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஏ இந்த வாழ்த்துதல் அவ்வளவு அடங்கி இருக்கிறதுனால, இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் அடங்கி இருக்கிறத அதை தூக்கி ஒரு போலி பிரசங்கிக்கு, போலி போதனை கொடுக்கிறவனுக்கு, சத்திய விரோதியா இருக்கிறவனுக்கு காட்டலாமா? காட்டக்கூடாது. அவங்க புதிய உடன்படிக்கை சபையார் பிராக்டிஸ் பண்ண இந்த வார்த்தைகள் நம்ம சமுதாயத்துல நம்ம ஒரு சகஜமா செய்கிற ஒரு வார்த்தைகளை எல்லாம் விட மிகவும் உயர்ந்தது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப 3வது இதுல நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது இதுல ஒரு சரீரமும் சரீரத்தின் மூலமாக வெளிப்படுத்ததும் இதில் இணைந்திருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அன்பின் முத்தம் நீங்க சொல்லுகிறனால முத்தம்னு ஒரு வார்த்தை வருகிறது. பவுல் பல இடங்கள்ல அத பரிசுத்த முத்தம்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த முத்தம் என்ற வார்த்தை பிலேமாட்டி அப்படின்னு சொல்லுகிற ஒரு கிரேக்க வார்த்தை, பிலேமா என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்த ஏற்கனவே சொன்ன பிலையோ என்று சொன்னேனே, அதாவது அன்பை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இன்னொரு வார்த்தை அதிலிருந்து வருகிறது. ஆகவே இந்த முத்தம், அந்த பேதுரு இங்க சொல்லுகிற இந்த முத்தம், அது மட்டுமில்லாம பவுல் சொல்லுகிற அந்த முத்தம் இங்க அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதுதான் அங்க முக்கியமானது, அன்பின் வெளிப்பாடா. இது வந்து ஒரு கணவனும் மனைவியும் மொத்தமிடுகிறத இங்க நம்ம நினைக்க கூடாது. ஒரு ஒருத்தர் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கிறான் திருமணம் பண்ணுவதற்கு முன்பாக அவர்கள் இடத்துல காணப்படுற மாதிரியும் நேசிக்க கூடாது. இது அன்பின் வெளிப்பாடான சரீரபூர்வமானது. ஆகவே இது அந்த முத்தம்னு சொன்னது சரீரபூர்வமாக நாம் வெளிப்படுத்துகின்ற அந்த அன்பை காட்டுகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. பாத்தீங்களா, அந்த காலத்துல அவங்க கன்னத்துல முத்தம் இருக்கலாம். இப்ப கூட மிடில் ஈஸ்டுக்கு போனா உங்களுக்கு கூட தெரியும், கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அவங்க வந்து கன்னத்துல கிஸ் பண்ணிக்குவாங்களா இல்லையா? ஏன்னா அங்க கூட செய்யறது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் செஞ்சா மேல்நாட்டுல பெரிய தப்பா நினைச்சுக்குவாங்க. இப்ப எங்க ஊர்ல மாவோயிஸ் இருக்கிறாங்க ஒரு இனம், அவங்க வந்து மூக்குல தொட்டுக்குவாங்க. அது அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. ஆகவே இங்க என்ன சொல்லுகிறார், இந்த முத்தம்ன வார்த்தையை பயன்படுத்தி அது அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு சரீரபூர்வமானதாக இருக்கிறது போல உன்னுடைய அன்பின் வெளிப்படுத்த சரீரபூர்வமாகவும் இருக்கணுங்கிறத காட்டுறாரு. எப்படி, இப்ப நான் வந்து என் க்ளோஸா நம்ம பழகின யாராவது தமிழ்நாட்டுல சந்திச்சா ஒரு பெங்களூர்லயோ, நான் என்ன செய்வேன், அவங்கள தோல்ல தட்டுவேன், மத்தவங்களை கும்பிடு போடுவேன், இல்லாட்டி கை குலுக்குவேன். இல்ல எனக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சிருந்தவங்க இருக்கிறாங்களா, ரொம்ப பேருக்கு நான் எவ்வளவோ ஆலோசனைகள் கொடுத்து வளர்த்து விட்டு இருக்கிறவங்களுக்கு நான் தோல்ல தட்டுவேன். ஏன், அது கொஞ்சம் வித்தியாசமான அன்பு. இவரு எனக்கு நல்லா தெரியும், ஒரு வாக்குல என்னுடைய உதவிகள் இருந்திருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு தெரிந்தவர் அப்படிங்கறத காட்டுறோம். ஆகவே அன்புங்கிறது இருதயத்துல வச்சிருக்கிறது இல்ல. சில பேருக்கு ஒண்ணு, ஐயோ என் இருதயத்துல இருந்து ரொம்ப நாளா அன்பு காட்டி இருக்கிறேன் உங்க மேல, அப்படியா? அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், ஒரு நாளாவது எனக்கிட்ட நீ காட்டலையே. இது என்னது இருதயத்துல வச்சிருக்கிற அன்பு? அப்படியெல்லாம் நீங்க வந்து உங்க வைஃபோடயோ இல்லாட்டி உங்க பிள்ளைகளோடயோ பழகிடுறாங்க, அப்படி காட்டாங்க, அவன் பாட்டுக்கு போயிடுவான் பையன். நீங்க நீங்க அன்பையே காட்டல. அத போனா பிறகு ஒரு நாளைக்கு சொன்னா ரொம்ப அன்பு இருந்துச்சுப்பா, நான் ஒரு நாளுமே பாக்கலயே பானா இல்லையா? அன்பு வந்து காட்டணும், காட்டாம இருக்கிறது அன்பு இல்ல. ரொம்ப கல்ச்சர்ஸ்ல அப்படி அன்பு ரொம்ப காட்டுறோம், காட்டுறியா? அப்படியாப்பா ரெண்டு அடி விட்டு நடக்கிறவன் வயசு கிட்ட இருந்து பக்கத்துல பக்கத்துல நடக்க கூடாதா? அன்பு காட்ட வேண்டியது, அது இருதயத்துல வைக்கிறது இல்ல. உண்மையான அன்பு இருந்தா அதை காட்டணும், அந்த அன்பை வாயாலையும் தெரிவிக்கணும், அன்பான வார்த்தைகளை சொல்லி அந்த அன்பு இருக்கிறது, அன்பு நேசிக்கிறோங்கிறத நம்முடைய முகமலர்ச்சி மட்டுமில்லாம நம்ம சரீரபூர்வமாகவும் காட்ட வேண்டியது அன்பு. இவ்வளவும் அடங்கி இருக்குது அந்த கிரீட்டிங்ஸ்ல, புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அதை அவ்வளவு கவனத்தோடு அவங்க பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 15 அதிகாரத்துல பாப்போம், அந்த கெட்ட குமாரனை பத்தி சொல்லுகிறது. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான், திருந்தின பிறகு அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனந்துருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை மொத்தம் செய்தான். அன்ப காற்ற விதத்தை பாருங்க, தொலைஞ்சு போனவன் திரும்பி வந்தாங்கறத எந்த அளவுக்கு அவர் காட்டுறாரா இல்லையா? அதுக்குதான் அங்க அது எழுதி வச்சிருக்குது. லூக்கா 7 38 வசனத்துல இயேசுவை நேசித்த ஒரு பெண் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார், அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். செய்யற காரியம் எல்லாம் என்னதை காட்டுது, எந்த அளவுக்கு இந்த பெண் அவளை நேசிக்கிறார். சில பேர் வந்து சொல்லுவாங்க, இப்ப பாஸ்டர் நான் ரொம்ப மனம் திரும்பிட்டேன். அப்படியா? இப்ப எனக்கு உள்ளுக்கே ஓடும், என்ன வார்த்தையிலேயே அது பார்க்க முடியாம இருக்குது. இனி இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இது கண்டுக்க வேண்டியது. அன்பு காட்டுறேன்னு சொன்னா அந்த அன்பு தெரிஞ்சுக்க வேண்டியது. வைஃபுக்கு ஒரு நாளுமே வாழ்க்கையில கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பூ வாங்கி கொடுக்காதவன், நான் மனைவி ரொம்ப தான் நேசிச்சிருக்கிறேன்னு சொன்னா முதல்ல அந்த அம்மா செல்ல கேட்கணும், எப்படி காட்டி இருக்கிறோம், இதுக்காக போயிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சு எதையும் வாங்கி கொடுத்துறாதீங்க. கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும். பாஸ்டர் தான் சொல்லிட்டாரேன்னு அப்புறம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து நிக்க கூடாது. கவனமா பார்த்து செய்யணும். இந்த மனுஷன் ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு காட்டி இருக்கிறார். ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அதே லூக்கா 7வது அதிகாரம் 45வது வசனத்துல சில பேரை பார்த்து நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்புறவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். ஏன்னா அவருக்கு அது ஆசையா இருக்கு சொல்றாரு. அது இல்ல அர்த்தம், அவ எந்த அளவுக்கு தன் அன்பை வெளிப்படுத்தினால் அவ இருதயத்துல மட்டும் இருக்கல சரீரபூர்வமாகவும் அது வெளிப்பட்டது. அதை நீ எனக்கு செய்யலையேங்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரம் 28வது வசனத்துல எபேசியாவில் மூப்பர்கள் எல்லாம் வந்து கடைசி தடவையா பவுல பார்த்து பவுல அவளுக்கெல்லாம் பெரியாவிட சொல்லுகிற பொழுது என்ன நடந்தது, அந்த 20வது அதிகாரம் 38ல வாசிக்கிறோம் வசனத்துல, பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். என்னதை பார்க்கிறோம், இதுதான் கிரீட்டிங்ஸ், இதுதான் அந்த வாழ்த்துதல்கள், இதுதான் அந்த கிஸ் ஆஃப் லவ், இந்த அன்பின் வாழ்த்துதல். அவ்வளவு பூரம் அது சரீரமா இருக்குது. ஸ்பர்ஜன் இதை பத்தி சொல்றாரு. என்ன இது வந்து என்னத்தை காட்டுகிறது, அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அந்த அளவுக்கு அன்பு காட்டியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்துகள், அவருடைய பரிசுத்த முத்தங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது, எந்த அளவுக்கு ஆழமான அவர்கள் அன்பை கொண்டிருந்தார்கள் என்று காட்டுகிறது. இந்த அளவுக்கு அது முக்கியமானதாக இல்லாமல் இருந்தால் அதை வெளிப்படையாக சரீரபூர்வமாக காட்டியிருக்க மாட்டார்கள் ஸ்பர்ஜன் சொல்றார். இதே ஜான் கால்வின் இந்த வசனத்துக்கு எழுதுகிற காமன்ட்ரியிலையும் கால்வின் சொன்ன விதமாகவே சொல்லுகிறார். என்னது இப்ப அத நான் தமிழ்ல சொன்னா, அவர்கள் இருவருக்கும் இடையில இருந்த அந்த ஒருமுகப்பட்ட அன்பை தான் இது வெளிக்காட்டுகிறது. இந்த கிஸ் ஆஃப் லவ் என்று சொல்லுகிற அன்பின் முத்தம் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கால்வின் தன்னுடைய காமெண்ட்ரியில சொல்லி, இந்த அளவுக்கு ஒரு உண்மையான அன்பு அவளுக்குள் இருந்தது. அந்த அன்பின் வெளிப்பாடாக வெளிப்புறமாக சரீரபூர்வமாக இது இருந்தது என்பதை அது காட்டுகிறது என்று கால்வின் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? ஆகவே இன்னைக்கு நம்ம கேட்டு பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பாக்குறோமா, இந்த விதமா காட்டுறோமா, சர்ச்சுக்கு வர்றது மெம்பர் ஆகிறது ஒரு 6 மாசம் இல்ல ஒரு சின்ன விரிசல் ஓடியே போயிடுறது. என்ன சொல்லுவாங்க, பேப்பர் தின்னு சொல்லுவாங்களே, கையில வச்சிருக்கிற ஒரு பேப்பர் எவ்வளவு தின்னா இருக்குது. இல்லாட்டி இந்த நம்ம ஸ்வீட் ஒண்ணு சாப்பிடுமே ஒரு பிஸ்கட், வேஃபர்ஸ் ஒரு பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதுதான் பிஸ்கட்லயே பாரமே இல்லாதது, நாக்கில உடச்சு போட்டீங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும். அப்படி இருக்க கூடாது அன்பு, நம்ம உறவு அப்படி இருக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன், இப்ப சில வருஷங்களா நம்ம உறவை பாதுகாத்துங்கப்பா. அந்த உறவு வந்து விலை மதிப்பில்லாதது. அப்ப ஆண்டவர் அப்படி ஏற்படுத்தி வச்சு ஒரு உறவை கொடுத்திருக்கிறார்னா அதை கடைசி வரையும் பாதுகாக்கிறதுக்கான சகல முயற்சிகளையும் எடுக்கணும். அது ஒண்ணுதான் இந்த மாதிரி அன்பை அடிக்கடி வெளிப்படுத்துகிறது. ஒரு அந்த உறவை உடைக்கணும்னா ஒருத்தனை உதாசீனம் பண்ணாலே போதும், அதை உடைச்சிடலாம். ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு 2 மாசமா அவன்கிட்ட இருந்து ஒண்ணுமே செய்தி வராட்டி அது உறவா இல்ல? ஏன் அந்த அன்பு கரையிறதுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்படி அது இருக்க கூடாது. பாத்தீங்களா, இந்த கடைசியா 4வது இந்த அன்பை பத்தி, இதனுடைய தன்மையை பற்றி, இந்த அன்பின் முத்தத்தின் தன்மை, இது வந்து தனிப்பட்ட விதமா கிறிஸ்தவர்கிட்ட மட்டுமல்ல சபைக்கும் சபைக்கும் இருக்கணும். ஏன்னா இங்க பவுலும் சரி பேதுருவும் சரி அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, இந்த வாழ்த்துதல்களை சபைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இது ஒரு சபையில நடைமுறையா இருக்கணும், சபைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது. நீங்க இப்ப தமிழ்நாட்டிலயும் மற்ற இடத்துலயும் இருந்து சபைகளா இருக்கிறீங்களே, சபை சபைக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறீங்களா? குஜராத், கர்நாடகாவிலயும் தமிழ்நாட்டிலயும் இருக்கிற ஒவ்வொரு சபையும் நீங்க அவங்களுடைய தேவைகள் என்ன என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஒருத்தரம் ஒரு ஹாஃப் அ பேஜ் ஆகுது ஒரு லெட்டர் எழுதி அந்த வாஸ்துதல்களை தெரிவிச்சு உங்களுக்காக எந்த அளவு ஜபிக்கிறோம்னு மட்டுமல்ல என்னென்ன காரியத்துக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கும் அப்படி தேவைகள் இருந்தா அனுப்புன்னு கேக்குறீங்களா கேட்டு ஜிம் அந்த மாதிரி ஜபிக்கிறீங்களா அந்த அன்பின் வாஸ்துதல்களை தெரிவித்துக் கொள்றீங்களா நமக்குள்ள உறவு அந்த மாதிரியாக இந்த அன்பின் முத்தத்தின் மூலமாக கட்டி எழுப்பணும் அதெல்லாம் வெளிப்பாடு தான் அது அதெல்லாம் வெளிப்படுத்துறது எங்க சபையில ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் அந்த தேவைகளை எல்லாம் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க உங்களெல்லாம் பேர் சொல்லி பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க சமீபத்தில் தீபாவுக்காக நம்ம ஜெபம் பண்ண எல்லாம் ஜெபம் பண்ணாங்க இதெல்லாம் அன்பின் வழிபாடு தெரிஞ்சுக்காம சில பேச பாஸ்டர் உங்களுக்கா ரொம்ப ஜெபம் என்னத்துக்கு பா ஜெபம் பண்ண ஏன்னா ஒன்னதான் முத முறையா அவங்ககிட்ட இருந்து உன்னை கேள்விப்படுறேன் அது பொய்யா இருந்துடக்கூடாது என்னை பத்தியே தெரியாம ஒருத்தர் எனக்காக ஜெபம் பண்ண முடியுமா ஒரு ஆளை பத்தி தெரியாம வாக்கில என்ன நடக்குதுன்னு தெரியாம அவன் குடும்பம் என்ன ஊழியம் என்ன ஒன்னும் தெரியாம எப்படி ஜெபம் பண்றது ஜபம் பண்ணுவதற்கு விஷயம் இருக்கணும் ஆண்டவ பொதுவான ஜபத்துல அதெல்லாம் அக்கறை காட்டுறது இல்லை ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லு நாமளே கூட ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட காரியம் இருந்தா தான் யாருக்கும் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுப்போம் சும்மா போய் பேசுறதுக்கு நேரம் கொடுப்போமா அப்ப கர்த்தர் அப்படி தேவை எதிர்பார்க்கிறார் அதனாலதான் ஒரு மாடல் பிரேயரே கொடுத்திருக்கிறார் அதுல என்னென்ன காரியங்களுக்கு ஜபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார் ஏன் உண்மையாகவே அதெல்லாம் உனக்கு பெரிதாக இருந்தால் எனக்கு சொல்லு நான் நிச்சயமா கேட்பேன் என்னுடைய நேரப்படி அதுக்கு நான் பதில் கொடுப்பேன் அந்த மாதிரி நாமளும் செய்யணும் அந்த மாதிரி நம்முடைய ஜபங்கள் இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அக்கறை காட்டுகிறோம் அது ரொம்ப முக்கியம் இதைத்தான் பேதுரு இந்த 1:14 சொல்லுகிறார் அன்பின் முத்தம் நீங்கள் வாழ்த்துங்கள் எப்படி வாழ்த்துங்கள் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துங்கள் நம்ம காட்டுறோமா ரெண்டே ரெண்டு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இந்த மாதிரியான அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் தெரிவிக்கிற விதமா நம்முடைய உறவை நம்ம கட்டி பாதுகாக்கணும் சபையில ஒவ்வொருவரும் அங்கத்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள இந்த விதமாக கட்டி பாதுகாக்கணும் இந்த விதமாக அன்பின் வாழ்த்துதல்களை நீங்க அவங்களுக்கு தெரிவிக்கணும் ஜபத்திலையும் பேசுகிற நேரத்திலையும் மற்ற வேலைகளிலும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்படித்தான் புதிய ஏற்பாட்டில் செய்திருக்கிறாங்க இதே காரியத்தின சபை இன்னொரு சபையோடு நம்ம செய்யணும் அப்படித்தான் நம்ம பாரத்தோட ஜபிக்கலாம் உண்மையான ஒரு அன்போட அந்த ஐக்கியத்தின் பெருமையை உணர்ந்து அவளோடு இருக்கின்ற உறவின் அவசியத்தையும் அதன் மேன்மையை உணர்ந்து ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம அப்படி செய்கிறோமா ஒரு எக்ஸைட்மெண்டோட ஒரு என்தூசியாசத்தோட நம்ம அதை ஜபம் பண்றோமா அவங்க கேட்டு விசாரிச்சு அந்த தேவைகளை தெரிந்து கொண்டு ஜபம் பண்றோமா சில நான் கூட அவங்கள்ட்ட கேட்டப்ப ஏன் கேட்கிறேன்னு புரிஞ்சுங்க ஏன்னா அவங்களுக்காக ஜபிக்கிறது அவங்க நினைவுல வர்றது எல்லாம் ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கிறது ஆனந்தத்தை கொடுக்கிறது ஏன் அவங்க நம்ம உறவுக்காரங்க மாதிரி அதை விட மேல அதை நீங்க செய்யறீங்களா சபையில் அதை கட்டி வளர்க்கிற மாதிரி பாத்துங்க இவ்வளவு காலம் நம்ம இந்த அளவு யோசிச்சிருக்காம இருக்கலாம் நமக்கு வேதம் தெரியாம இருந்ததுனால அது பரவாயில்ல ஆனா இனிமே அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரியான அன்பின் முத்தத்தோடு இருக்கின்ற அந்த வாழ்த்துதல்கள் இருக்கும்படியா யோசிச்சு பாருங்க யார் யாரோட நமக்கு உறவு இருக்குது சர்ச்சிலையும் வெளியையும் அதெல்லாம் எப்படி இனிமே இந்த விதமாக அந்த புதிய உடன்படிக்கை காலத்து சபை மாதிரி நம்ம செய்யணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நம்ம சபைகள் அந்த விதமாக கட்டி எழுப்பப்படணும் அப்படியெல்லாம் இருந்தா தான் அந்த என்ன பிரச்சனை வந்தாலும் அது இலகுவா தீர்த்துடலாம் ரொம்ப பேருக்கு விரிசல் ஏற்படுவதற்கு அவங்க பாட்டுக்கு ஓடி போயிடுறதுக்கும் காரணமே அவன் என்னைக்குமே அந்த அன்பை பாதுகாக்கிற விதமா ஒன்னு செய்யலைங்கிறதுனாலதான் அதை பாதுகாக்கிறதுக்கு எல்லா எச்சரிக்கையான நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தா சின்ன சின்ன பெருசுல அது பாட்டுக்கு ஒண்ணு பெருசு ஆகாது அடக்கி விட்டுடலாம் அன்பு இல்லாத இருதயத்துல ஒண்ணுமே இருக்காது அன்பு வார்த்தையில இருந்துடக்கூடாது ஒரு சின்ன பேச்சு தவறா சொன்னது தெரியாம சொன்னதெல்லாம் ஒருத்தனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துதுன்னு அவன் உண்மையிலேயே நேசிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் அவன் பரிசுப்படுத்த மாட்டான். பேர் என்னென்னலாம் பேசியிருக்கிறான் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு அன்பு பேதர் மேல இல்லாம இருந்திருந்தா எல்லாரும் கோபம் வந்து ஓடிப்போட சாத்தானேன்னு சொன்னது உண்டதுதான். சரி ஓடிப்போ சாத்தானேன்னு என்ன பார்த்து சொல்லிடுது இந்த மனுஷன் வைக்கிறேன் உனக்குன்ட்டு அவன் போனானா? ஏன் போகல? அன்பு ஆண்டவர் மேல அவ்வளவு தூரம் இருந்ததுனாலதான் அது கூட அன்போடு சொல்லப்பட்டதுங்கிறது பேதர்வுக்கு தெரிந்தது. அவங்க ரெண்டு பேரையும் பாருங்க எப்படி உறவு இருந்துச்சு, அந்த உறவின் வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு. நம்ம கிட்ட இருக்கா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கா? ரெண்டாவது பிராக்டிக்கல் இது. இப்படியான அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம சபையில இருந்துச்சுன்னா, அதை விட ஒரு பெரிய காஸ்பல் சுவிசேஷ சாட்சி ஒன்னும் இருக்க முடியாது. சுவிசேஷம் வாயாலும் சொல்லணும் தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு அன்பு இருக்கிறத சபைக்கு புதுசா வர்றவங்க பார்த்தாங்கன்னா ஒரு நாள் ஓடமாட்டாங்க. ஏன்? இந்த அன்பு வாயில மட்டும் இருந்து வர்ற அன்பு இல்லையே, இது சரீரபூர்வமான வெளிப்படுத்தல். பல்வேறு வகையில் இது வெளிப்படுத்தப்படுகிற அன்பா இருப்பதனால நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம் நினைச்சு அங்க இருப்பாங்க. அந்த அன்பு நீங்க காட்ட பாருங்க. அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டியது. அதுதான் இங்க அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்கிற நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு வாழ்த்திக்கணும். இந்த விதத்துல வாழ்த்திக்கணும். இருதயத்துல இருக்கிறத வெளிப்படுத்தி காட்டணும். அது எவ்வளவு பெருசுங்கிறது. உண்மையான நேசம் அப்படி வெளிப்படுத்தப்படுவது தெரியுமா உங்களுக்கு? அது செய்யுங்க. அதே நேரம் ஆண்டவர் அறியாதவர்கள் இருந்தா ஆண்டவரை அறிந்து கொள்வதன் மூலம், அவர்களை விசுவாசிப்பதன் மூலம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அன்பை ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்தும்படியா செய்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே பாவத்திலிருந்து மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை கொடுக்கிற தேவன்கிட்ட வாங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் காட்டுகிற இந்த அன்பின் காரணமா தான் கிறிஸ்தவர்கள் அந்த அன்பை இந்த விதமாலாம் ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்த முடிகிறது. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, நீர் கூட பெரிதும் கிருபை பாராட்டி இந்த சகோதர அன்பு எப்படிப்பட்டது, எந்த விதமாக நாம் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கிறேன். தொடர்ந்தும் நீ பெரிதும் கிருபை பாராட்டி எங்களோடு பேசும் இந்த ஓய்வு நாளிலே எங்களை எங்களுக்கு வழிகாட்டி இந்த நாளிலும் நீர் எங்கள் மேல் பொழுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடையும்படியாக கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.